എങ്ങൾ പരലോക പിതാവേ, എങ്ങളെ പടൈത ദൈവമേ, ഇമ്മട്ടിക്കും നീർ എങ്ങളെ കൊണ്ടുവന്നതെങ്കിൽ ഞങ്ങൾ എമ്മാത്രം. ആവിയാട ദേവനെ, എങ്ങൾ മത്തിലെ അസൈവാടുകർ, സഭയിലെ അസൈവാടുകർ ആവിയാകിയ ദേവനെ, എങ്ങളെ ആണ്ടുകൊള്ളുങ്കപ്പാ, എങ്ങളെ ആട്കൊള്ളുങ്ക. ഇന്ന നാളിലെ നമ്മുടെ വാർത്തകൾ എങ്ങനെ വല്ലമയായി ക്രിയ ചെയ്യട്ടും മറ്റും മണ്ടാടുകൾ. സത്യത്തെ അറിഞ്ഞ് ഉണർന്ന് വാഴത്തക്കതായി കർത്താവേ എങ്ങളെ ബലപ്പെടുത്തുങ്ക, പക്വപ്പെടുത്തുങ്ക. ആവിയാണുവരെ എങ്ങൾക്ക് ബോധിക്കുന്നവരെ എങ്ങളെ ആട്കൊള്ളുങ്കപ്പാ, നടത്തുകേണ്ടും മണ്ടാടുകൾ. ഏറെ എങ്ങൾ ഇയക്കുന്ന ഹോളി സ്പിരിറ്റ് നന്ദി അയ്യാ സ്തോത്രം. യേശുവിന്റെ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ. പരിശുദ്ധനാമത്തിൽ സ്തോത്രം. தேவடைய செய்திகளை சீக்கிரமாய் கடந்து செல்வோம். கூட திரும்பி கொள்ளுங்கள். எபேசியர்களின் நிருபம், கம் வித் மீ ப்ளீஸ் குயிக்லி, ஐந்தாம் அதிகாரம் விடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர்களின் நிருபம் ஐந்தாம் அதிகாரம், அதுல 14, 15, 16, 17 வரைக்கும் நாம் பாசி கேட்போம். எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் 14-17 வரைக்கும் நாம் பாசியை கேட்போம்.
ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
அப்படியே கொலோசியர் 4:5 நாம் படிப்போம். கொலோசியர் 4:5 நாம் வாசிக்க கேட்போம்.
புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை உங்களோடு பேசலாம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். கொலோசியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது அந்த சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த நிருபத்தை கடைசி பகுதியிலே ஞானமாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும்னு சொல்றார். That means use your time which has given by the Lord. தேவனால் உங்களுக்கும் எனக்கும் அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள், நேரங்கள், வயது, வாய்ப்பு, வசதி, ஆற்றல், அறிவு, whatever anything that we have, so we have to use for the glory of God. ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள், those are the last days as we know. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் நீங்கள் ஞான மற்றவர்களைப் போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி. இந்த நாளிலே உங்கள் இருதயங்களிலே நான் விதைக்க விரும்புகிற தேவனுடைய வார்த்தை, உங்களுக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம், வயது, வாழ்வு, இவைகளை தயவு செய்து பிரயோஜனப்படுத்து. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தேவனால உங்களுக்கு அளந்து கொடுக்கப்பட்டிருக்க காலங்களை, நேரங்களையும் வீணடிச்சு விடாதீங்க. அப்படி நீங்க வீணடிப்பீங்களாக இருந்தால், நீங்க கண்களை மூடுகிற நேரம் வரும் பொழுது அவைகளை குறித்து கலங்கவும் கவலைப்படவும் இடம் உண்டு என்று சத்தியத்தபடி நான் உங்களை சொல்லுறேன். ஏற்கனவே எத்தனையோ காலங்களை, ஓ வருஷங்களோ நம்ம வேஸ்ட் ஆகிட்டோம். நாம அதை குறித்து யோசிக்கிறது இல்லை. பாருங்க, இடையே யூன் மாசம் மிடில் ஆஃப் ஜூனுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த 23rd year 6 months இன்ன சொல்ல போனா 6.5 பாஸ்டவே. எவ்வளவு வேகமாக காலம் போய் கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வராதா? வரும். ஆனா ஒன்று, 2023rd year ஜூன் மாசம் திரும்ப வராது. அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரத்தான் போகுது. ஆனால் 23rd year ஜூன் மாசம் இன்னொரு தடவை நாம நினைச்சே பார்க்க முடியாது. 22rd year கடந்து போய்விட்டது. 23rd year நடப்பாண்டு, 24rd year நம்மளோட கருத்துல இல்லை, ரைட்? ஆகவே இப்படி இருக்கிறபடியால் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற இந்த வசதியும், இந்த வாய்ப்பு, இந்த பலம், இந்த சுகம், இவை எப்பொழுதும் நமக்கு இருக்க போறதில்லை. ஹலோ விளையாடு, ஹலோ ஹலோ. இன்றைக்கு எனக்கு இருக்கிற சுகம், பலம், வசதி, வாய்ப்பு, ஆற்றல், அறிவு, இவையெல்லாம் என்றைக்கும் எனக்கு இருக்கும்படி நான் எதிர்பார்க்கவே முடியாது. ஆகவே இருக்கிற இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுக்கு தெரியுமா, 25 அதிகாரத்தில் ஆலந்துகள் உபமை குறித்து சொல்லும் பொழுது இயேசுவானவர் அங்கே பாவித்த ஒரு வசனத்தை ரிமைண்ட் பண்ண நான் விரும்புகிறேன். எனக்கு சேர்த்துத்தார் அது என்ன தெரியுமா, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான கிரலிலே தள்ளு. யாரு? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அதை குறித்து நான் பின்பு விவரிக்கிறேன். ஆனா ஒன்று நான் இதுல சொல்ல வாரது, நாமும் ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை, ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை, ஏதோ வந்து பிறந்து விட்டோம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்துடக்கூடாது. ஒரு நோக்கம் இல்லாத வாழ்வு. உங்களோட மனசாட்சியை தொட்டு கேளுங்க, நான் எதற்காக வாழ்றேன்னு சொல்லுங்க. உங்க மனசாட்சியை அடுத்தவங்க எதுக்காக வாழ்றாங்கன்றதை நீங்க விட்டுருங்க. படு நீ அல்லது நான் எதற்காக வாழ்கிறேன், நம்மளோட வாழ்க்கை நோக்கம் என்ன, இவைகளை குறித்து நாம யோசிக்கிறது இல்லை. ஆகவேதான் ஞானம் மற்றவர்கள் போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடவு. அப்படி கவனமாக நடக்கிறவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துவார்கள். என்ன பண்ண இப்படி மேலும் போகட்டுமா, ஞானம் உள்ளவர்கள், லிசன் டு மீ ப்ளீஸ், ஞானம் உள்ளவர்கள் தங்களுக்கு தேவனால அருளப்பட்டிருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்துவார்கள், பயன்படுத்துவார்கள். இறக்கறிவான தேவன பிள்ளைகளை எவ்வளவோ காலங்களை நேரங்களை நாம வீணடிச்சுட்டு நாம் அதை யோசிக்கிறது இல்லை, அதை நினைக்கிறது இல்லை. அதை நான் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம், ஒருவேளை இன்றைக்கு நீங்க வாலிபத்தில் இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். இந்த வாலிபு வயசு என்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்குமோ, அப்படி என்றைக்கும் நீங்க வாலிபலாகவே இருப்பீங்கன்னு சொன்னா நான் சொல்லுற இந்த வார்த்தையை விட்டுருங்க. ஆனால் நமக்கு காலம் போக 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 வயது போகத்தான் செய்யுது, வயோதிகம் வரத்தான் செய்யுது. நாம விரும்பினமோ விரும்ப இல்லையோ நம்முடைய காலங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சங்கீதத்தில் 90 தேவனுடைய மனுஷனாகிய கோசே இப்படி நாம் எல்லாரும் கவனிக்கத்தக்கதாரும் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். அதை நாம் படித்து ஞானம் அடைவோம். எல்லா திருப்புகளுங்கள் சங்கீத புத்தகம் 90:10-12 வசனத்தை நாம் வாசிக்க வெளியெடுத்துக் கொள்ளுங்க. சங்கீத புத்தகம் 90:10-12 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
எங்கள் ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமது பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்.
நன்றி கவனிங்க. நாங்கள் Pay your total attention to the word of law. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன். இவங்களை எண்ணங்களை அலைய விடாதீங்க, பிசாசு அலங்கழிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. நீங்க வசனம் சொல்றது 12 நாங்கள் ஞான இறுதியம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும் என்று தேவோட மனுஷனாகிய மோசே ஜெபிக்கிறார். மண்டாடு என் நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு தாருங்க. யூனோவாய் அத 10 சொல்றது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால் 80 என்று வேதம் சொல்றது. அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். என்ன அருமையான வார்த்தை! இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதி சுவர்ல தொங்க போட்டா நலமாயிருக்குமே என்று என்ன தோன்றது. ஏனென்றால் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு நாள் கழியும் பொழுது நான் சில நேரத்தில் அந்த கலண்டர்ல அந்த நாட்களை அறக்குவேன், அந்த கவரை. அப்ப நான் யோசிப்பேன், ஓ ஒரு நாள் கழியுது, என்னோட வாழ்வில் ஒரு நாள் கழியுது, என்னோட ஜீவியத்தில் ஒரு நாள் குறையுது. அதை எவரும் திருப்பி தர முடியாது. என்றைக்கும் இளமையாக இருக்க எல்லாருக்கும் விருப்பம். அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் எனக்கு சொல்லுங்க, நானும் அதை கேட்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் என்றைக்கும் இளமையாக இருக்க விருப்பம் தான். ஆனா என்ன செய்கிறது, வயசு போகுது, வயோதிகம் வருகுது. ஆகவே ஞானம் உள்ளவர்களாக நடந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலத்தை பிரயோஜனப்படுத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிற இந்த சரீர பலம் இன்றைக்கு நமக்கு இருக்குதோ, இன்றைக்கு கைகால் நல்லா இருக்குது அதுக்காக ஸ்தோத்திரம், இன்றைக்கு கண் நல்லாக இருக்குது ஸ்தோத்திரம், ஒருவேளை ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது ஸ்தோத்திரம், ஆகவே நாம வாழ்றோம். ஆனா என்றைக்கும் இப்படி இருப்போமோ, நாளைக்கு எப்படி இருக்க போறோமோ தெரியாது. ஒரு வாரம் கேள்விப்பட இளைஞர்கள், 45 ஒருவர் ஹார்ட் அட்டாக், பஸ்ல போய்கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு செஞ்சுக்கணும் வந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு விட சொன்னாரு. பஸ்கார் டிரைவரை பார்த்து, டிரைவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முதலே பஸ்லயே சரிஞ்சிட்டார். யோசிச்சுப்பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் சொல்றது என்னவென்றால், இவரை சொல்லி உங்களை பயன்படுத்த இல்ல, நாம உணர்வடியும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுகம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீர பலம், நமக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிற ஆற்றல், அறிவு, காலம், நேரம், வசதி, வாய்ப்பு, இவைகளை நாம் என்ன செய்ய போறோம்? How we are going to use it which has given by the Lord. தேவனால நமக்கு அருளப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? ஆகவே பிரயோஜனமற்ற ஒரு வாழ்வு, நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு முன்பாக நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் அல்லது அடித்து சொல்ல விரும்புகிறேன், அது என்னவென்றால், நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு நம்மை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. நாம் அவருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். எங்க ஊர் பக்கத்துல சொல்லுவாங்க, ஒன்றுக்கு உதவாத உதவாத கொலபடியா இருப்பாங்க, வீட்டுக்கு லாயக்கு இல்லை, ஒன்றுக்கு லாயக்கு இல்லை, உன்ன பெத்த சாம ஒரு அம்மி குழவைய பெத்து போய்தா அரைக்கிறதுக்காவது உதவியா இருக்கும் சொல்லி சொல்ல கேள்விப்பட்டிருக்கு. ஏன்னா ஒன்றுக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு உதவாதைகளை பார்த்து பெற்ற மனம் கத்துது கதறது பாருங்க. அதுபோல நம்மை பெற்றெடுத்த உன்னை ஜெனிப்பித்த கண்மணியை நீ மறந்தா, உன்னை பெற்ற தாயை. ஆகவே அருமையான தேவோட பிள்ளைகளே, நம்மை ரட்சித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு ஏமாற்றம் அடையாம், நாம் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்வு. லுக், பாடுபடுறதுக்கு முன்பு எருசலேமுக்கு நடந்து போகும் பொழுது ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்தாரு, காலை நேரம் பெத்தானியால இருந்து போறாரு, பசிக்குது, இயேசுவுக்கு பசிச்சிருக்குது, தோத்திரம் சாப்பாடு. அத்திமர தூரத்துல பார்த்தாரு, அது பச்சையா இருக்குது, அழகா இருக்குது, பார்த்தா கனிகள் இருக்குமா போல தோணுது. எங்க இருந்து பார்த்தாரு? தூரத்துல இருந்து பார்க்க மரத்தை பார்த்தாரு, பச்சையா இருக்குது, கனி இருக்கும் போல தோணுது. ஆனா கிட்ட போய் பார்த்த போதோ அதுல கனிகளை காணு. முடிவு என்ன? அந்த மரத்தை சபித்தாருன்னு சொல்லவே எனக்கு தயமாறி. பிரயோஜனமற்ற இந்த மரம் எதற்கு? கனி கொடுக்காத இந்த மரம் எதற்கு? அருமையான தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, இதுவரை நம்ம நாம் வாழ்ந்த வாழ்க்கையினால எந்த அளவுக்கு நாம தேவனுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கோம் போய் யோசிப்பார். உனக்கு நீ பிரயோஜனமாக இருக்க போறியா, அல்லது உன் குடும்பத்துக்கு மாத்திரம் நீ பிரயோஜனமாக இருக்க போறியா? அப்படித்தான் இருக்கப்படுதா? இட் இஸ் அப் டு யூ. பட் வேதம் என்ன சொல்றது? தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு? காலத்தை பிரயோஜனப்படுத்து. கர்த்தர் உனக்காக தந்திருக்கிற பலம், சுகம், வாய்ப்பு, அறிவு, ஆற்றல்களை வீணாக்கிறாது, அதை கெடுத்துறாது. ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற இந்த வசதி, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற, எனக்கு இருக்கிற வசதி எத்தனையோ பேருக்கு இல்லை. நமக்கு நல்ல கார் வசதி இருக்கு, தேவையில்லாத சரி அதுதான் இல்ல, நல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ இடங்களில நல்ல போக்குவரத்து வசதி இல்ல, கார் வசதி இல்ல. எத்தனையோ ஊழியக்கார தேவ மனுஷியுடைய சரித்திரத்தை கேட்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன், நடந்து கால்நடையாக நடந்து, வெயில் குளிர் நடந்து ஆண்டவர் எப்படியாவது கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரம், சமாதானத்தை கோரி தற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கையுடைய பாதங்கள், மலைகள் மேலே இவ்வளவு அழகான பாதங்கள், எது ஆண்டவுடைய நற்செய்தியை சுமக்கிற பாதம். இன்னைக்குதான் நான் பார்க்கிறேன், நாகு ஸ்டூடியோ எல்லாம் வச்சிருக்கேன், அதை சுரண்டதுக்கும் என்ன பூசுறதுக்கும் அதை மினுங்க பண்றதுக்கும், அதுக்குண்டே ஒரு ஸ்டூடியோ வச்சு அதுக்குண்டே கோல் அளிக்கிறாங்க. என்னத்துக்கு? பாதம் அழகாக இருக்க, அட்டா 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 அட்டா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கத்தடு பார்வையில கத்தருடைய வார்த்தைகளை சுமக்கிற பாதம், ஆண்டவருக்காக நடக்கிற பாதம், தேவ பார்வையில அழகாக நாம் நமக்காக நடந்து நடந்து நடந்து, நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காகவே காலம் முழுவதும் வேலை செய்து 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 செய்து, பட் வி பிலீவ் இன் ஜீசஸ். நாளைக்கு மரணம் சந்திக்க போறோம், கத்தருக்கு முன்பாக நாம் நிற்க போறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு உன் குடும்பத்தை பார்த்தாயே, நல்லது, ஒரு எஜமான சந்தோஷத்துக்கு பிரவேசின்னு சொல்ல போற. இப்படி நான் சொல்லுவதால குடும்பத்துக்கு ஏதோ வேலை செய்து ஒழுங்கா குடும்பத்தை பார்க்காம இருக்கும், அந்த நோக்கத்தின்படி நான் சொல்லல. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். உழைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், சொந்த குடும்பத்தை பார்க்காமல் ஊர் உலக வேலைகளை ஐ மீன் அலைஞ்சு தெரியும். எங்க இருந்து வருகிறாய்? உலகம் எல்லாம் சுத்தி தெரிந்து வருகிறது. சாத்தா யோவுடைய சேரத்துல எங்கிருந்து வருகிறாய்? இந்த பூமியெல்லாம் சுத்தி தெரிஞ்சு வருகிறேன். சுத்தி தெரிஞ்சு என்னத்தை செய்யறா? அடுத்தவன் என்ன செய்ய, அவன் எங்க போறா, இவன் எங்க போறா, அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இதை பாக்குறது, இதை கதைக்கிறது, யாட்ட வேலை விசாசன வேலை. அதானே எனக்கு முன்னாலும் தெரியாம போயிட்டு, பூமி எங்க சுத்தி தெரியறான், யார் என்ன செய்யறேன், தேவ சமூகத்துல போய் குட்டஞ்சாட்டுவான். இதா பாருங்க, உங்களுடைய உண்மையான ஊழியக்காடு சொன்னீங்களே, இன்னைக்கு அவன் செய்யற வேலை பாருங்க, அவர் எப்படி இருக்க பாருங்க, கத்தோட சமூகத்துல போய் சகோதர மேலே குற்றம் சாட்டுற வேலையில இருந்து யோசித்துக் கொண்டது. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை பிசாசு பாவிக்க முடியுமா? எஸ். ஆண்டவர் இயேசுக்கு சீடர்களாக இருக்கிறவர்களை பிசாசு பயன்படுத்த முடியுமா? எஸ். நமக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் மூலமாகவும் பிசாசு நம்மை சோதிக்க முடியுமா? எஸ். வேறு தேவட்ட பிள்ளைகளே, யூதாஸ் இயேசுடைய நேரடி சிஷ்யன், இரவு முழுவதும் ஜெபித்து 12 பேரை தெரிஞ்சு கொண்ட, அதுல யூதாஸ் சீடர் மாத்திரம் இல்ல, ஒரு அப்போஸ்தல், ரைட். அவரே பிசாசு. பேதுரு பிரதான சிஷ்யன் சொல்லப்படுது, முந்தினவன் பேதுரு எழுதப்பட்டு பிரதான சீடன் படி இயேசு பார்த்துட்டு சொன்னார், உமக்கு இந்த பாடுகள்லாம் வேடா, சிலுவை பாடு சிலுவை மண்டபெல்லாம் அதெல்லாம் உமக்கு சொல்ல, எப்படியோ ஆண்டவருடைய பாடு அதாவது பிதாவின் சித்தத்தை தடை செய்ய சத்துரு அந்த நேரத்துல பேதுருவை பயன்படுத்தினார். ஆகவேதான் இயேசு பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தார் என்றார். நன்றே கவனிங்க, அப்பாலே போ பேதுருவன்னு சொல்லல, அப்பாலே போ சாத்தார் என்றார். அந்த நேரத்துல பிசாசு அவனை பயன்படுத்திட்டான். யோபுக்கு அன்பாறு மனைவி எல்லாம் போயிடுச்சு. இப்ப ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி அல்லது ஆலோசனை சொல்ல வேண்டிய மனைவி அவர் என்ன சொன்னார், இன்னும் உங்களுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீர்கள், தேவனை தூசித்து செத்துப்போ. எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத இடத்திலிருந்து வருகிற சோதனைகள் சில நேரத்துல நம்மை தடுமாற வைக்கும். இதற்காகத்தான் நான் சொல்றது, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது செபித்து கவனமாக இருக்கும், எங்கேயும் நம்மளை சருக வைக்கலாம் என்று சுத்தி 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 யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி சுத்தி மறந்துடும். மற்றவர்களை போல நடவாமல் ஞான மற்றவர்களை போல நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நமக்கு வயசு 70 இருந்தாலும் பலத்தின் மீதியினால 80 வயசு, அதுக்கு பிறகு கைகால எல்லாம் தடுமாறும், கண்மார்வு குறையும், அவயவங்கள் வேலை செய்ய மறுக்கும். சோ அதுக்கு பிற்பாடு இயேசுபா சோத்ர சோத்ர அப்படிலாம் இப்பயே நமக்கு சுகமும் பலமும் இருக்கும் வரைக்கும், ஹலோ, நமக்கு பலமும் சுகமும் இருக்கும் பொழுது, வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, ஆற்றலும் அறிவும் நல்லாக வேலை செய்யும் பொழுது, தயவு செய்து கர்த்தருக்காக அதை பிரயோஜனப்படுத்த தீர்மானி. இதுதான் நான் உங்களுக்கு இந்த நாளிலே தேவிடத்தில் கொண்டு வர செய்தி. ஏனென்றால் ஏற்கனவே எவ்வளவு காலத்தை என்னோட வாழ்க்கை தான் பெரும்பா, என்னோட வாழ்க்கையில அதிகமான காலத்தை நான் கடந்துட்டேன் என்பது நல்லா தெரியும். என்னை எஞ்சி இருக்கிற நாளில் எதுக்கு எப்படியாவது ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை யோசிக்கிறேன். என்றால் நான் கண்ணை மூடும் பொழுது என்னோட மனசாட்சியினை கொடுத்துப்படுத்தார். இதே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஜனன நாள் நமக்கு தெரியும், பிறந்த நாள் டேட் ஒப்பத்தெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நம்முடைய மரண நாள் நமக்கு தெரியாது. அதை தேவன் மறைவாகவே வைத்திருக்கு, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களின் நேரத்தையும் பயன்படுத்துவோம். சோ இப்படி காரியம் இருக்கிறபடியால் ஹவு கேன் பி யூஸ் அவர் லைஃப் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், எப்படி நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்பதுக்கு சில குறிப்புகளை சுருக்கமாக நேரத்துக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், ரைட். சோ முதலாவது நாம் வாசிப்போம், நம்முடைய வாழ்க்கையை நாம் கத்தருக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம என்ன செய்யணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தலாம் தேவனுக்கு ஏற்றப்படுறாரு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் வாசிப்போம். எபேசியர் 2:10 சீக்கிரமாய் நாம் வாசிப்போம். 2:10 எபேசியர்.
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்யும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஹலோ, இதை சொல்ல போனா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. நம்முடைய வாழ்க்கையை நாம தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான குறிப்பை இங்கு நாம பார்க்கணும். நமக்கு இருக்கிற பலம், சுகம், வசதி, வாய்ப்பு, பொருள், வடிவெடுத்து அவைகளை பயன்படுத்தி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நற்கிரியைகளை நாம் செஞ்சுட்டே இருக்கு. இது தீத்துவுக்கு எழுத நிருபத்தில் நீங்க பாப்பீங்கன்னா அதிகமாக இந்த சத்தியம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. என்னை பொறுத்தவரை உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷி தன்னுடைய வாழ்விலே இந்த நற்கிரியைகளை அவர் செஞ்சு கொண்டே இருப்பார். அன்மேல ஒரு வசந்தப்பா முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமயமாக முதிர் வயது. அப்படியானால் நன்மை செய்யறதுக்கும் நற்கிரியை செய்யறதுக்கும் வயது ஒரு வரம்பே இல்லை. நன்மை செய்யவும் நற்கிரிகளை செய்யறதுக்கும் வயசு ஒரு வரம்பில், நமக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ப, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வசதிக்கு ஏற்ப நாம நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் என்ன செய்து அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறார். நற்கிரியைகளை இயேசு ஒரு வெளிச்சத்துக்கு ஒப்பிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சோத்திரம். ஒரு காலத்துல துட்கிரியைகளை செய்த இந்த கைகள், துட்கிரியைகளுக்காக நடந்த இந்த கால்கள், இனி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிற நாம் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் செய்ய வேண்டியது. நாம் கர்த்தருக்காக தேவ வசனத்தின்படி நற்கிரியைகளை செஞ்சு கொண்டே, டோன்ட் ஸ்டாப் இட். தயவு செய்து நான் சொல்றதை கேளு, நன்மை நற்கிரியை இந்த ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் வாஸ்தவத்துல நடைமுறையில என்ன நடக்குதுண்டா, நாம நன்மை செய்யறோம் அல்லது நற்கிரியை செய்யறோம், ஆனால் யாராவது ஒருவருக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நன்மையை ஒரு நற்கையை செஞ்சுட்டோம், வையுங்கள், அவர்கிட்டத்திலிருந்து எதிர்பாராத சில ரியாக்ஷன்கள் வரும் பொழுது இப்ப உடனே நாம என்ன யோசிக்கிறோம், போய் போய் இவருக்கு இந்த நன்மையை செஞ்சோமே, போய் போய் இவங்களுக்கு இந்த நற்கிரியை செஞ்சோமே என்று சொல்லி நம்முடைய மனதுல வெளியில சொல்லாட்டாலும் மனதில நாம யோசித்துக் கொள்றோம். அதுக்கு பின்பாடு இனி இவருக்கு ஒரு நன்மை செய்கிறதில்ல, எந்த ஒரு நற்கிரி இவங்களை செய்யவே கூடாதுன்னு சொல்லி சில நம்ம முடிவு எடுத்துறோம். பட் பைபிள் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கத்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள் என்று சங்கீதத்துல வாசிக்கும். அப்ப கத்தரை நம்பி நன்மை செய், ஆனால் நாமளோ நன்மை செய்கிறோம், ஆனால் தேவனோட வார்த்தைகளை கவனியாதபடி நன்மை செய்து நாம நன்மை செய்யறவர்கள் நமக்கு தீமை செய்யும் பொழுது நாம உடனே என்ன நினைக்கிறோம், வாஸ்தவத்துல நம்மட மனசாட்சி தொட்டு சொல்லு, வாஸ்தவத்துல என்ன நினைக்கிறோம், இனி வரைக்கும் ஒரு நன்மையை செய்யும். பட் நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்லுகிறேன், நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதரு, எனக்கு சேர்ந்து நமக்கு இருக்கிற வசதி, நமக்கு இருக்கிற வாய்ப்பு, நமக்கு இருக்கிற ஆற்றல், அறிவு, திறமைகள் இவைகளை பயன்படுத்தி கர்த்தரை நம்பி நன்மைகளையும் நற்கிரிகளை செய்வோமாக இருந்தால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்துவதாக இருப்போம். சொல்ற கேளுங்க, 22 அதிகாரம் வெளிப்படுத்துற விஷயத்திலே கடைசியாக ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமோ, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன், ரைட், அவனவன் இந்த உலகத்திலே செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வருகிறது. நல்லா விளையாடுங்க, அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம், நல்லதை செய்தால், நற்கிரியைகளை செய்தால், நன்மைகளை செய்தால் கர்த்தரிடத்திலிருந்து நாம வெகுமதியை பெற்றுக்கொள்வோம். மறுபக்கத்துல ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் தீமைகளை செய்யறதுக்கு இடம் உண்டு, செய்யறதை பார்க்கிறோம், தீமைகளை பேசுகிறது, தீமையான எண்ணங்களை நோக்கங்களை மனதில் வைத்து செயல்படுகிறது, தீமையான காரியங்களில பங்கு பெறுகிறது, இவைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா அதற்குரிய பலனையும் நாம அடையத்தான் போறோம். கேள்வி நீ சொல்லிட்டு வந்திருக்கு என்ன தெரியுமோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை, they have no condemnation, அதாவது நரக ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஹலோ, ரட்சிக்கப்பட்டிருக்க தேவட பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அர்த்தம் என்ன, நரக ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் அதிலிருந்து நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் வைத்த விசுவாசத்தினால். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆனா நியாய தீர்ப்பு இருக்கு. 2 கொரிந்தியர் 5:10 எல்லாரும் நம்ம வாசி கேட்போமா, தயவு செய்து படிங்கம்மா. 2 கொரிந்தியர் 5:10.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த
நன்மை, இது யாருக்கு எழுதப்பட்டிருக்குது, கொருந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி, அவனவன் தன் சரத்தில செய்த
நன்மைக்காவது தீமைக்காவது,
நன்மைக்காவது தீமைக்காவது
தக்க பலனை அடையும்,
தக்க பலனை அடைய வேண்டும்.
நம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக
வெளிப்பட வேண்டும். இதுதான் everybody who believes in Christ, we should be stand before the judgment seat of Christ for the reward. உலகம் வெற்றி பெற்றவர்களுக்கு எவர்ட் கொடுக்குது, தேவனோ நன்மையின் நற்கிரியத்துக்கு ரீவர்ட் கொடுக்கிறது. சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனோட கூட வருது. பட் 2 கொரிந்தியர் 5:10 சொல்றது, சரீரத்தில இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்த நன்மைக்கு நல்ல பலனையும் தீமைக்கு தக்க பலனையும் அடைகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் யாசனத்துக்கு முன்பாக நிற்கும். இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை யோசித்து பாரு, நமக்கு எவ்வளவோ பலம் இருக்குப்பா, வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, பொருள் இருக்குது, திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஆனால் நாம என்ன நன்மைகளை செஞ்சிருக்கிறோம், நற்கரிகளை செஞ்சிருக்கிறோம், நம்முடைய நரோ மைண்ட், அதுல இருந்து ஒரு விடுதலை கத்தை நமக்கு தரட்டும். நம்மை சுத்தியே வட்டமிடுகிற அந்த எண்ணங்களில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு விடுதலை தரட்டும். கத்தரை நம்பி நன்மை செய், நன்மை செய்யறதுல சொந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று கலாத்திய நிருபத்தை நாம் வாசிக்கிறோமே. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்கள வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்த, தேவனுக்கு ஏற்ற பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு நமக்கு இருக்கிற பலம் சுகம் வாய்ப்பு வசதிக்கு ஏற்றபடி நன்மைகளை நற்கிரியர்களும் செய்கிறவனாக இருக்கணும். கர்த்தரை நம்பி செய்யணும். ஏனென்றால் நாம் இன்றைக்கு இந்த சரத்திலிருந்து செய்கிற நன்மைக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் செய்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்கள் நமக்கு பலன் தர வேண்டிய அவசியம் இல்லையே. நமக்கு பலன் அளிக்க போறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உண்மையும் இந்த சத்தியத்தையும் புரிய வேண்டிய விதத்துல நாம புரிஞ்சு கொள்வோமாக இருந்தால் நன்மை செய்யறதை நாம நிறுத்த மாட்டோம். உங்கள் வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. கடந்த காலத்துல எத்தனையோ பேருக்கு நீங்க நன்மை செய்திருப்பீங்க, ஆனா அவங்க ஏதாவது ஒரு தீமை செஞ்சுட்டா உடனே அந்த கதவை நாம மூடிட்டோம். இனிமேல் இவருக்கு எந்த காலத்திலும் ஒரு நன்மையும் செய்யறதில்லை. வீட்டு வாசல்படியே நீ மிதிக்கிறதே இல்லை. அவர் என்ன குறித்து இப்படி கழிச்சிட்ட, எப்படி சொல்லிட்டார், எப்படி நடந்துட்டார். ஆகவே க்ளோஸ். இது நம்முடைய புத்தி, இது நம்முடைய மனுஷிக அறிவு. இதைத்தான் உலகத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள். பட் உள்ளே வந்துவிட்ட தேவோட பிள்ளைகளை இதே மைண்டில் இருப்பமாக இருந்தால் அவர்களுக்கு நமக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் என்ன? ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரயோஜனப்படுத்துவது ஏற்கனவே நாம் நன்மை செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தவற விடலாம். ஒருவழி அதற்கு நம்முடைய சுயநலன் தான் காரணமோ? அறி அப்போதைய 9வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். வரம்மா சபையில இருந்து அபித்தாள் உங்களுக்கு தெரியும் தொட்கால். அவள் என்ன செஞ்சார், அவள் நன்மை செய்கிறவளாகவே இருந்தார், நற்கிரியை செய்கிறவளாகவே இருந்தார். அவளை சிசி என்று அந்த வசனம் சொல். அப்ப ஒரு சிசி என்றால் அவளுக்கு ஒரு ஒரு லட்சணம், லட்சணம் அவள் நன்மை செய்கிறவள், நற்கிரியை செய்கிறவளாரு. இப்ப என்னவோ நன்மை செய்த அம்மா அந்த நற்கிரி செஞ்சு அம்மா திடீர்னு ஒரு நாள் சேர்ந்து போயிட்டான். யோபா பட்டணத்தை இந்த மிஸ்டர் பீட்டருக்கு ஆள் அனுப்பி அவரை கூப்பிட்டு அந்த விதவைகள் எல்லாம் சுத்தி நின்று ஏதோ பார்த்து, ஐயா இந்த அம்மாவை எப்படியாவது எழுப்பி, நான் யோசிக்கிறேன். அதுக்கு முதல் சபையில எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, பட் அவங்களெல்லாம் எழுப்ப சொல்லி எங்க யாரும் கேட்கல. ஏன் தெரியுமோ, அவங்க எல்லாம் சபையில இருந்தாங்க, இயேசுவை நம்பினாங்க தான், தங்களுக்காகவே வாழ்ந்தாங்க, செத்து போயிட்டாங்க, போச்சுது போ. ஆனா இந்த அம்மா கொஞ்சம் வித்தியாசம் என்னடா, அவர் கர்த்தரை நம்பி நன்மை செய்தாரு. அங்க போட்டிருக்கிற உடுப்பு, எங்க பிள்ளைகள் போட்டிருக்கிற சட்டைகள் எல்லாம் இந்த அம்மா எங்களுக்கு தச்சு கொடுத்து, நாங்கள் சாப்பாடு இல்லாத இருந்த நாட்கள் நேரங்கள் இந்த அம்மா எங்களை தேடி வந்து எங்களுக்கு புசிக்கு ஆகாரம், நாங்கள் நொந்து போய் வெந்து போய் இருந்த நேரங்கள் இந்த அம்மா வந்து எங்களுக்கு ஆதர்சனம், நாங்கள் விளவீனப்பட்டிருந்த நேரத்தில் இந்த அம்மா வந்து எங்களை பலப்படுத்தினார், நாங்கள் தொய்ந்து போய் இந்த நேரத்தில் இந்த அம்மா வந்து எங்களை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தினார். ஆகவே எப்படியாவது இந்த அம்மாவை நீங்க எழுப்புங்க, ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு அவசியம் அவசியம் அவசியம். சும்மா வெறும் பக்தி உள்ள ஒரு கூட்டமாக நாம இருந்திருக்கூடாது. எனக்கு சேர்த்ததான் சொல்றேன், பக்தி அல்லது வெறும் பரிசுத்தம், பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லி தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார். அது என்ன பரிசுத்தம் நான் அறியும், இப்படின்னா எங்க எழுதப்பட்டிருக்கோ அறியும். வித்தியாசமான ஒரு பக்தி, வினோதமான ஒரு வாழ்வு. பட் we think we are right, we are right in the right track. இதே கர்ப்பிணி தேவோட பிள்ளைகளே, அந்த அம்மா செத்து போன போது அந்த எல்லாரும் வந்து கேட்டாங்க, அந்த விதவைகள் எல்லாரும், அம்மாவை எப்படியாவது எழுப்புங்க சபைக்கு அவங்க தேவை. நான் இதை சொல்லட்டுமா, இப்படி கத்தரை நம்பி, திரும்ப திரும்ப கத்தரை நம்பி, பின்னோக்கம் இல்லாம, பின்னோக்கம் இல்லாம கத்தரை நம்பி நன்மை செய்கிற தொட்கால் தவித்தார்கள். இன்றைய சபைகளுக்கு அவசியம் 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 தேவை என்று கத்தரும்பாக அடிச்சு. பக்தி உள்ளவர், பெரிய பக்தி உள்ளவர், பரிசுத்தமா ஆண்டவர் ஆராதிக்கிறார். ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே பக்தி உள்ளவர்களா இருக்காங்க, தங்களுக்கு தாங்களே பரிசுத்தமாக ஒரு நாள் போ. மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனை இல்லை, தேவையோடு இருக்கிறவர்களை குறித்து ஒரு எண்ணம் இல்லை, ஆனா நமக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. We don't like to lose anything in our life. We are getting and gaining always. So we don't like to lose anything. கொஞ்ச நேரம் நித்திரை குறைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, கொஞ்ச தூரம் ஓடுறதுக்கு விருப்பம் இல்லை, கொஞ்சத்தை கொடுக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, கொஞ்சம் நேரத்தை விட்டு கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் நமக்காகவே எல்லாத்தையும் செய்து 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 ஒரு நாள் செத்து போறோம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு சேர்த்து ரைட், நாம கண்ணை மூடும் பொழுது சபையில் இருக்கிற மற்றவர்கள் நம்மளை குறித்து என்ன சொல்லுவார், இவ்வளோ ஆனா தனக்குத்தானே பிரயோஜனமாக இருந்து போயிட்டார். ஆனா இந்த அம்மாவும் பலருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ், என்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்த கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சுட்டே இருந்தார். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ், நமக்கு பக்தி இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, தேவனை குறித்த வைராக்கியம் இருக்குது, அறிவு இருக்குது, பெருமை இருக்குது. பட் பட் வீடு பட் வீடு அஞ்சல் தனம் வெட்கம்,
ஒரு பைசா இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நாம என்ன சொன்னா, கஷ்டப்பட்டு உழைச்ச நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறப்ப உனக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது சரத்தில் பலத்தையும் சுகத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தந்தது யாரு? உனக்கு பலத்தை தந்தது யாரு? உனக்கு இந்த நல்ல வேலையை தந்தது யாரு? உனக்கு நல்ல இந்த இடத்தை தந்தது யாரு? தனக்காக வாழ்கிற தன்னல கிறிஸ்தவத்தில் இருந்து மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எனக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிற நேரத்தை காலத்தை எப்படி நான் யூஸ் பண்றேன் என்பதை தேவனுக்கு ஒரு கணக்கு இருக்குதே. சொல்றது தேவ சிந்தி, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறாது. காலம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்லி தேவாபியை பெற்றிருக்கிறோம் சொல்லியும் நம்முடைய காலத்தை நேரத்தை நாம வீணாக்கிடவே கூடாது. இதைத்தான் திரும்ப 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 நான் சொல்லுவாரேன். காலத்தை பிரயோஜனப்படுத்து. இன்றைக்கு உனக்கு இருக்கிற இந்த சுகமும் பலமும் வாய்ப்பும் வசதியும் இன்றைக்கு உனக்கு இருக்காது என்று திரும்ப திரும்ப உனக்கு சொல்லுறேன். ஆகவே இதே இன்றைக்கு காலம், இன்றைக்கு நேரம், உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிரு. கத்தர் நம்பி நன்மையை செய், நற்கிரியைகளை செய், தொடர்ந்து செஞ்சுட்டே இரு. கத்தர் நம்பு, கத்தர் நம்பி செய். அப்பொழுதுதான் நீ அதற்குரிய பலனை அவர் வரும்பொழுது நான் சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு செய்களுக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வருதுன்ற ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ரட்சிக்கப்பட்டவன் தீமை செய்யறான விட்டுடு, அவனும் அதுக்குரிய பலனை ஆண்டவர் கொண்டாலே கொடுக்கத்தானே போறான். விட்டுடு, உன்னை பாரு, உன்னை பாரு, உன்னை பாரு. நீ எப்படி உண்டு வாழ்க்கையின் நேரத்தை செலவழிக்கிற சிந்தி யோசி. பிசினஸ் பீப்புள் எடுங்க, தங்கள் வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது. 24ஆம் ஆண்டு தங்கள் பிசினஸ் பெருக்கிறதுக்கு 23ஆம் ஆண்டு இப்பயே பிளான் போடுறாங்க. டிசம்பர் மாதத்துல கிறிஸ்துமஸ் வருது, பட் செப்டம்பர் மாதத்துக்கே கிறிஸ்துமஸுக்குரிய பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வருது. உங்களுக்கு தெரியும் இல்ல? அப்ப எப்ப அவங்க எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க, திங்க் பண்றாங்க, பிளான் பண்றாங்க? தங்களோட வியாபாரத்தை பெருக்குவதற்காக அவன் தங்களோட காலத்தையும் நேரத்தையும் தங்க திறமையை செலவழித்து இன்வெஸ்ட் பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு நாள் செத்து போயிடுறாங்க. பட் தேவ ஜனமே, நீங்களும் நானும் என்னத்தை குறித்து திட்டமிடுகிறோம், என்னத்தை செய்கிறோம், எப்படி கொஞ்சம் தாய் விஷயத்தை சிந்திங்க, எப்படி நம்முடைய வாழ்க்கையை செலவழிக்கிறோம், என்ன நோக்கத்தோடு நாம வாழுகிறோம், தேவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த காலம், வயசு, வாழ்வு, பலசும் எப்படி இவைகளை நாம செலவழிக்க போகிறோம். டேவிட் பெர்னாய்டு என்கின்ற ஒரு தேவ மனுஷனுடைய சரித்திரத்தை படிச்சு பார்த்தேன். ஜஸ்ட் 29 இயர்ஸ் ஓல்டு, ஜங் மேன், ஹி வாஸ் டைட் ஃபார் கிறிஸ்ட். ரெட் இண்டியன்ஸ் மத்தியிலே மனுஷர்களை சாப்பிடுகிற அந்த மனுஷர்களுக்கும் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தாகத்தோடு, அந்த பயங்கரமான மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அந்த ஜனங்கள் மத்தியிலே போய் ஒரு குடிசை போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நமக்கு நல்ல ஒரு சாப்பாடு வந்திருக்குன்னு சொல்லி விஷ அம்புகளை எய்கிறவர்கள் அன்றைக்கு அவர் உள்ளே இருக்க அந்த குடிசை சுத்தி எல்லாம் விஷ அம்புகளோடு வந்திருக்கிறார். ஒரு வேளைக்காரன் வந்திருக்கிறார், வித்தியாசமான ஒரு ஆள் வந்திருக்கு, நமக்கு நல்ல ஆள் கிடைச்சிருக்கு. அவர் இருந்த குடிசை சுத்தி விஷ அம்புகளோடு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா ஒரு பெரிய விஷ பாம்பு அவருக்கு முன்பாக படம் எடுத்து ஒண்ணு. இவங்க அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பாம்பு குறிச்சு நல்லா தெரியுமா? அந்த புத்தகத்துல எழுதப்படுத்த சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த பாம்பு நல்லா தெரியுமா? அதை கொத்தினா ஆக்கள் பிழைக்காது. இப்ப அதை முன்னு படம் எடுத்து நிக்கிறது. அப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்க? நாம அவருக்கு ஒண்ணு செய்ய தேவையில்லை, அதுவே ஆழம் முடிச்சிடும், நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ பார்த்துட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க, பார்த்துனாக்க படிக்கும் பொழுது பார்த்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பாம்பு அப்படியே தெரிந்து போயிட்டாங்க. இதை பார்த்தவங்க வித்தியாசமாக நினைச்சிட்டாங்க. இந்த பாம்பு இவங்களை கடிகையிலே தீமை செய்யலே, இப்போ வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கும்னு போயிட்டு பயந்து போய் அவருக்கு முன்பாக விழுந்துட்டாங்க. வீட்டில் அந்த மனுஷனுக்கு அவங்களுடைய லாங்குவேஜும் தெரியாது. ஒரு குடிகார மனுஷனை வச்சு தான் டிரான்ஸ்லேஷன் வச்சு சுவிசேஷத்தை அறிவித்தாரு. அந்த காட்டு மிராண்டி ஜனங்களுக்களே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பி குணப்பட்டார்கள். ஆனால் அவருடைய சரியான ஒரு பலம் உள்ள ஆளில வியாதி நோய்வாய்ப்பட்டார். அவை 29 வயதுல அந்த இடத்துல ஆண்டவர் இயேசுக்காக தன் பலவீனமான பாத்திரம் தான், வியாதி நெருக்கிறது தான், நோய்கள் நெருக்கிறது தான். ஆனால் இந்த பலவீனமான சரத்தில் இருந்தும் ஆண்டவருக்காக இயேசுவுக்காக என்னத்தை செய்யலாம், எப்படி அந்த வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தலாம்? விதைக்கப்பட்ட ஒரு விதை தேவனுக்கு. அதனால அப்போ நம்மையே சிந்திக்கிறோம், நம்மையே யோசிக்கிறோம், நம்ம குடும்பத்தையே யோசிக்கிறோம், அதுக்காகவே வாழுகிறோம். பரிசுத்தமா ஸ்தோத்திரம், பக்தி உள்ளவர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறோம், ஸ்தோத்திரம் ஜபிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம இதுவரைக்கும் கத்தர் நம்பி என்ன நன்மைகளை செஞ்சிருக்கோம், என்ன நற்கீழி அப்படித்தான் செஞ்சிருந்தாலும் நன்மையை செஞ்சிருந்தாலும் நாம முதல்ல யோசிப்போமே, இவருக்கு நன்மை செஞ்சா எனக்கு ஏதாவது ஏதாவது கிடைக்குமா, அல்லது இவர் பலம் உள்ளவர், இவர் வசதி உள்ளவர், இவருக்கு உதவி செய்யலாமென்று அவருக்கு உதவி செய்யும். அப்படி இல்லாதவர்களுக்கு நாம உதவி செய்ய மாட்டேன். ஏன்னா அவன் நமக்கு திரும்பி ஒன்று செய்ய மாட்டான். பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்வோம், வசதி உள்ளவர்களுக்கு உதவி செய்வோம், ஆனா வசதி இல்லாதவர்கள் பலவீனமானவர்களுக்கு நாம பெரும்பாலும் உதவி செய்ய நம்மளோட மனம் விரும்புவதில்லை. ஏனென்றா நாம கத்தரை நம்பி நன்மை செய்யல. மேபி நாம் கடந்த காலத்துல நன்மை செஞ்சிருக்கலாமா, ஆனா கத்தரை நம்பி நன்மை செய்தோமா, அல்லது ஏதோ ஒரு பின்னோக்கத்தை வச்சு நாம நன்மை செய்யறோம். நம்ம மனசாட்சிக்கு அது தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும், தேவனும் அறியும். வேதம் சொல்றது கத்தரை நம்பி நன்மை செய்யும். நற்கிரியர்களை செய்கிறதுக்காக கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு? நற்கிரியலை செய்யறதுக்கு. ஒரு காலத்துல துட்கிரிகளை துடிகரமாய் செய்த இந்த கரங்கள் கால்கள் இனிமேல் கத்தரை நம்பி நன்மை செய்யறதாக இருக்கட்டுக்குமே, நம்முடைய காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்துவதாக இருக்கட்டுக்குமே. உலகத்தக்க போல நாம வாழ்ந்துடக்கூடாது, ஏதோ வாழ்கிறோம் என்றதுக்காக வாழ்ந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லை. ஏதோ வாரம் போறோம், இறக்கணும். ஆனால் நீங்க ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு தான் தெரியும். கூட கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க, எந்த அளவுக்கு நாம ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நமக்கு நாம பிரயோஜனமா வாழ்ந்திருக்கோம், நான் அதை சொல்ல வரல. ஆனால் இங்க வேதம் சொல்றது காலத்தை பிரயோஜனப்படுத்த சொன்ன அர்த்தம் என்ன? தேவனுக்காய் நம்ம கொடுக்கப்பட்ட காலங்கள் நிறைய கத்தருக்காக பிரயோஜனப்படுத்துறதுக்கு நாம் நம்மை உபயோகப்படுவோம். சோ கத்தரை நம்பி நன்மைகளை நற்கைகளை செய்யணும். போட்டு நம்பர் டூ சீக்கிரமா போவோம். மத்தேயு 25 அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போ தொட்டிட்டு விட்டேனே. மத்தேயு 25 அதிகாரத்துல மூன்று உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 25 அதிகாரம் முழுவதும் மூன்று உவமைகள். ஒன்று 10 கன்னிகள் உவமை, இரண்டாவது தாளந்துகள் உவமை, மூன்றாவது செம்மறியாடு வெள்ளாடு உவமை. இது மூன்று உவமை தான் அந்த 25 அதிகாரம். இதை மூன்று உவமையும் ஆண்டவர் இயேசுடைய வருகையோடு சம்பந்தப்பட்டு, 24 அதிகாரம் இயேசு கிறிஸ்துவோட வருகை குறித்து சொல்றது, 25 அதிகாரமும் இயேசுட வருகையோடு ஒத்த வசனங்கள் தான். இந்த அதிகாரத்தை வச்சு நாம புளியாகவும் வேதத்தை வியாக்கியப்படுத்திடக்கூடாது, சிந்திக்கவும் கூடாது. அப்ப 25 அதிகாரமும் வருகையோடு சம்பந்தப்பட்டதான். அப்ப இந்த இரண்டாவது உவமையில உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அதை படிங்க. வீட்டை போயிட 25 அதிகாரத்துல இரண்டாவது உவமை உங்களுக்கு தெரியும் தானே இல்லையா? ஒரு ஆளுக்கு 5 தாளந்து, ஒரு ஆளுக்கு 2 தாளந்து, ஒரு ஆளுக்கு 1. இது உங்களுக்கு தெரியும், ரைட்? கொஞ்சம் பாருங்க, 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுத்தார் தானே. நான் அவன்கிட்ட கேட்கிறேன், கவனிங்க, யாருக்காவது ஒண்ணு கொடுக்காமல் விட்டார்? ஹலோ, யாருக்காவது ஒரு தாளந்தாவது கொடுக்காம விட்டார்? அப்ப இதை வச்சு நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், கவனிங்க, எல்லாருக்குமே ஏதோ ஒரு தாளந்து இருக்கத்தான் செய்யும், ஏதோ ஒரு திறமை இருக்கத்தான் செய்யும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றது ஒருவரும் இல்லை. அதே நேரத்தில் எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய உடம்பு வறுமை போகட்டும். இவனை கவனிங்க, ஏதோ ஒரு திறமை உங்க உள்ளாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதை கண்டுபிடிக்க வேண்டியது நீங்க தான். அதை கண்டுபிடிச்சு அதை நாம ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். இது நான் சத்தியத்துபடி உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. அப்படி சொல்லாத பட்சத்துல என்ன நடந்திருக்கு பாருங்க. அந்த 5 தாளந்து கொடுத்தவன், இந்த வீட்டை நீங்க பாத்துக்கணும், அவர் 5 இனிசத்தை பெருக்கி இருக்கிறார், அவனை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறார். 2 கொடுத்தவனை அவன் 2 பெருக்கி இருக்கிறான், அவனையும் ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணி நல்லது உத்தமம் உண்மையில ஊழியக்காரனே உன் எஜமான சந்தோஷத்துல பெருவேன். ஆனா 1 கொடுத்தவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அதை புதைச்சு வச்சிருக்கிறான். அதை புதைச்சு வச்சிருந்து அவன் அதை பெருக்க இல்லை, அப்படியே அதை கொண்டு திருப்பி ஆண்டோட கொடுத்து. இப்ப நாம கண்ணம் மூடும் பொழுது நமக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை பாவிக்காமல் வச்சிருந்து அப்படி திரும்பி கொடுக்க போறோமா, அல்லது நமக்குள்ள என்ன தாளந்து இருக்குதுன்னு இன்னமே நாம கண்டுபிடிக்காம இருக்கிறோமா, அல்லது நாம கண்டுபிடித்தாலும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? கருபார் தேவோட பிள்ளைகளே, அப்படி பயன்படுத்தாமல் இருந்த அந்த ஊழியக்காரனை பார்த்தான் ஆண்ட பயங்கரமான வார்த்தையை சொன்னாரு. என்ன தெரியுமோ? பொல்லாதவனும் சோம்பனுமான இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளில தள்ளு அப்படின்ட்டு ரெண்டு வார்த்தை சொல்றாரு. பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனை என்ன செய்யும்? புறம்பான இருளில தள்ளு அப்படின்னு சொல்றாரு. இந்த கருமான தேவட பிள்ளைகளே, ரெண்டே கவனிங்க, இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நாம அந்த 25 அதிகாரத்துல 30 வசனம் படிங்கம்மா. 25:30 படி.
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்.
பயங்கரமான ஒரு வசனம் இல்லையா? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா இவனை புறம்பான இருள, அர்த்தமிட நரகத்துல தள்ளு. தேஸ் நோ அப்பீல் டு தி வேர்ட் ஆஃப் காட். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் இவனை புறம்பான இருள தள்ளு. இவன் என்ன செஞ்சாங்க? கொலை செஞ்சானா, கொள்ளை அடிச்சானா, நாட்டை கெடுத்தானா, குடும்பத்தை கெடுத்தானா? ஒண்ணுமே செய்யல. அப்படி செய்த ஒன்னே ஒண்ணு, கொடுத்த தாளந்தே அவன் பாவிக்கையில புதஞ்சு வச்சுட்டான். அதுக்காக ஆண்டவர் சொல்ற வார்த்தை பொல்லாதவன் மட்டுமல்ல சோம்பேறி. ஹலோ, தேவனால நமக்கு அள்ளப்பட்டிருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது சோம்பேறித்தனம். இப்ப உலக காரியங்கள்ல நாம ரொம்ப உற்சாகமா இருக்க, உலக வேலைகளை ரொம்ப உற்சாகமா இருக்கும், பவர்ஃபுல், இரவு பகலாக இயங்குவோம், எத்தனை உறக்கம் இல்லாம வேலை செய்வோம், சேர்க்கணுமே சேர்க்கணும். ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் நாம சோம்பேறிகள் போல இருக்கு. இங்க பாருங்க, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறி மற்றது பொல்லாதவன். தேவன் ஒரு மனுஷனை பார்த்து பொல்லாதவன் சொன்ன அது எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தையா இருக்கு. கற்பனை பண்ணிப்பார், செய்த குற்றம் என்ன, கொடுத்த தாளந்த பாவிக்கையில பயன்படும். இப்ப ஒரு காரியம் கவனிங்க, கவனிங்க, ஒரு சிலருக்குள்ள ஏதோ ஒரு சில எண்ணங்கள் போயிருக்கிறதே நான் உணர்றேன், இப்ப கொஞ்சம் கவனிங்க, அதுக்கு நான் சொல்றேன் கொஞ்சம் போறேங்க. அது என்னன்னா, நமக்கு தாளந்தை தேவன் கொடுக்கிறாரு, ஆனால் மிக முக்கியமான காரியம் கவனிங்க கவனிங்க கவனிங்க, நமக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகள் தேவ நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தப்படும். மாறாக திறமைகளையும் தாளந்தைகளையும் நம்முடைய சுய புகழ்ச்சிக்காக நாம பயன்படுத்துவோமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக குற்றமாக. இங்கதான் நாம பிளவுறோம் அல்லது தவறுகிறோம், நம்முடைய சுய புகழ்ச்சிக்காக, நம்ம திறமைகளை நம்ம புகழ்ச்சிக்காக நாம பயன்படுத்துறோம். உலகத்தில் இருக்கோ அதைத்தான் செய்யற, என்ன தேவை அவர்களுக்கு, பணமும் புகழும் தேவை. சோ அதுவே தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களுக்குள்ள வந்துடக்கூடும். சோ கர்த்தரால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம பயன்படுத்தணும். இப்ப நான் என்ன நோக்கத்துக்காக கர்த்தனுக்கு தந்த தாளந்துகளை பயன்படுத்துறேன் என்ற நோக்கத்தை வேற எவரும் அறிய மாட்டார்கள், மனைவி பிள்ளைகளும் அறிய மாட்டார்கள், போதகமாரும் அறிய மாட்டார்கள். ஆனா எனக்குத்தான் தெரியும் நான் என்ன நோக்கத்தோடு அதை பயன்படுத்துறது. ஹலோ, கர்த்தர் நமக்கு தந்த தாளந்துகளை நாம பயன்படுத்தணும், அதை தேவ நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்தும். இதற்காக ஆண்டவரிடத்தில் நாம ஜெபிக்கணும். தேவனால் வருகிற மகிமையை விரும்பாமல் மனுஷரால் வருகிற மகிமையை விரும்புகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்புகள் சொல்லி ஆண்டவர் கேட்டார். மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை எதிர்பார்க்கிற பரிசு கடிந்து கொண்டார் ஆண்டவர் இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷீகமாக நமக்குள்ளே அது இருக்குது, மறக்க முடியாது, இங்கேதே நமக்கு போராட்டம் இருக்குது என்பதையும் யதார்த்தம். இதற்காக தான் நாம் ஆண்டவத்தில் நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிற தாளந்துக்காக சோத்திரம், எனக்கு சேர்த்தது நீர் எனக்கு தந்திருக்க தாளந்துக்காக சோத்திரம், தந்திருக்க திறமைகளுக்காக சோத்திரம், அவைகளை நான் பயன்படுத்த எனக்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் கர்த்தாவை உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக புகழ்ச்சிக்காக பயன்படுத்த, ஏன் தெரியுமோ, ராஜ்யம் வளரணும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டுமாக இருந்தால் தேவனால அருளப்பட்டிருக்க தாளந்துகள் பயன்படுத்தப்பட வேண்டும். தேவனால அருளப்பட்டிருக்கிற தாளந்துகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் பொழுது சபை வளருவதற்கு இடம் இல்லை, அது வளர்ச்சியை பாதிக்குது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகளை நாம பயன்படுத்தணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அதை பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் வளரும், தேவனுடைய ராஜ்யம் பெருகும். கர்த்தர் நம்ம அதுக்காக பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் சொன்னார். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்ல தெரியுமோ, அவர்கள் எல்லாரையும் பார்க்க நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, அந்த வசனத்துக்கு படிக்கும்போது அவங்க எல்லாரும் பார்க்க நான் அதிகமாக, அதாவது மற்ற அப்போஸ்தலர்களை பார்க்க நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. மகிமை தேவனுடைய, நம்முடைய மனம், நம்முடைய இதயம் தேவனை மகிமைப்படுத்தி மகளட்டும். கர்த்தாவே இந்த கிருபையை தாங்கப்பா, என்னை அடிக்கடி நாம தேவ சமூகத்தில் தாழ்த்தி மன்றாடுறது நன்மை. இந்த உலகத்துல வாழப்போகிற கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம ரட்சித்த ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, அவரை பிரியப்படுத்துறது எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்வு என்பதை யோசித்துப்பார். தேவ மனுஷன் இல்லையா, அவர் பெருகட்டும் இன்க்ரீஸ், ஐ மஸ் டிக்ரீஸ். அதை இழந்து தன் சுய புகழ்ச்சிகளை வருத்து, இட் இஸ் நாட் ஈஸி திங். பட் அந்த எல்லாமே நாம் வரணும் என்று தேவனாலே நமக்கு அளந்து கொடுக்கப்பட்டிருக்க கருவைகள் தாளந்துகளை தயவு செய்து பயன்படுத்துங்க. அதனால் அந்த சுய புகழ்ச்சிக்காக அல்லாமல் தேவநாமத்தின் மகிமைக்காக. நம்பர் டூ, தாளந்துகள் பயன்படுத்த சொன்னா இஷ்டம் போல நாம தாளந்துகளை திறமைகளை பயன்படுத்திடக்கூடாது. பைபிள் வேதம் சொல்றது சபையில சகலமும் ஒழுங்கு கிரவமாக இருக்கிறது. தாளந்துகளை பிடிச்சு கொண்டு எனக்கு தாளந்து இருக்கு திறமை இருக்குன்னு சொல்லி நாம ஏதோ நம்ம போக்குல நாம போயிடக்கூடாது. சர்ச் சபை சில ஒழுங்குகள் இருக்குதான் செய்யும். இந்த உலகத்துல எந்த ஸ்தாபனத்தை எடுங்க, எந்த கட்சியோ கழகங்களோ ஸ்தாபனங்களோ எதை எடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை யாப்பு இருக்குதானே செய்யும். ஆங்கிலத்தில் கன்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. சோ சபை தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் இயங்கணும். சில ஒழுங்குகள் இருக்குதான் செய்கிறது, அவைகளுக்கு நாம கட்டுப்படுத்தான் வேணும். எனக்கு திறமை இருக்குன்னு சொல்லி திறமையின் அடிப்படையில சாய்ந்து போனவர்களை அறிவோமே, நல்ல கிருப வரங்களை பெற்றவர்களையும் திறமைகளை பெற்றவர்களும் இன்றைக்கு அறிவோமே. ஆகவே நான் சொல்றது ஸ்டாண்ட் ஆன் த கிரவுட். ஆகவே தேவனுக்கு முன்பாக அப்ப கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகளை தேவை செய்து பயன்படுத்தி ஆனால் தேவ நாமத்தின் மகிமைக்காகவும் தேவ ராஜ்யத்தின் பெருக்கத்துக்காகவும் அவங்க நாம பயன்படுத்த நம்ம ஒப்புக்கணும். அப்படி நாம் பயன்படுத்தவும் மறந்தால் ஒன்று கர்த்தர் மகிமைப்படுவாரு, ரெண்டாவது ராஜ்யம் வளரும், சபை வளரும். தப்பித்தாவளை போல நாலு பேர் இருந்தால் சபை வளரும், அல்லது அனனியா சப்பிராவை போல நாலு பேர் இருந்தா சபையில இருக்கும் என்ன நடக்கும் அறிவோம். சோ நெகரிமான தேவட பிள்ளைகளை நமக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துவோம் என்றால் ஆண்டோடு வருகை. டைம் இஸ் கோயிங் அப், முடிக்க விரும்புகிறேன். ஆனால் இன்னும் ஒரு காரியம், 2 Timothy 4:5-10 பார்த்தீங்களா இருந்தால் உன் ஊழியத்தை நிறைவேற்றுன்றார். 2 Timothy 4:5-10 பார்த்தீங்கன்னா உன் ஊழியத்தை நிறைவேற்று, ஓட்டத்தை ஓடி முடி. இன்றைக்கு அநேகர் தங்கள் ஊழியங்களை இடநடுவில் விட்டு வர்ற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலைகளை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்த்துட்டே இருக்கு. அன்றிலிருந்து இன்று வரை அதற்கு அநேக காரியங்களை அடுக்கிறார்கள், அது அவர்களை பொறுத்தது. ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம ஆண்டருக்கு முன்பாக நிற்கிறோம், அப்பொழுது எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கூடிய காலம் கடந்து போகிறது, நாட்களை பிரயோஜனப்படுத்த நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் ஊழியங்களை நாம் நிறைவேற்றி முடிக்கணும், இடையில விட்டுறாதபடி. ஸ்தோத்திரம். அடுத்து 1 Peter 4:7 பார்த்தீங்களா இருந்தால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, கலிந்த புத்த விழாவில் இருந்து ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. 1 Peter 4:7 அவை தேவட பிள்ளைகள் ஜபிக்கிற விழாக இருக்கணும். ஜபிக்காமல் இருந்து கதைக்கிறவர்கள் பலர் உண்டு, ஜபிக்காமல் இருந்து பல ஆலோசனைகளும் பல திட்டங்களை சொல்றவர்களும் உண்டு. அது அவருடைய மாமிசத்திலிருந்து வர்ற திட்டங்களும் புத்திகள், அவ தேவ பாதத்திலிருந்து கொண்டு வரவர்கள் அல்ல. ஜெபம் பண்ற மனுஷனோட வாழ்வில் ஒரு ஸ்மூத்தான லைஃப் இருக்கும் பாருங்க. நேற்று ஒரு மாதிரி இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. தேவ பாதத்தில் இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் போன வாரம் ஒரு மாதிரி, இந்த வாரம் ஒரு மாதிரி, அடுத்த வாரம் ஒரு மாதிரி, அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்மூத்தான லைஃப் அவங்களோட வாழ்வில் இருக்கும், பரபரப்படைய மாட்டோம், பதறப்பாட்டோம். ஏன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறோம். தேவ கிருபை அவை ஒழுங்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்கிறவளாக இருக்கும். அதை உடைத்து அந்த ரங்கத்தை பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு பரியகிருக்கமாக கர்த்தர் பலன் அளிப்பார். சோ இதோட முடிக்க விரும்புகிறேன். ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைய செய்தி என்னவென்றால் நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடியால் காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படு. திரும்ப நான் உங்களை சொல்லி அனுப்ப விரும்புகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த வயசு, இந்த சுகம், இந்த வாழ்வு, இந்த பலம், இந்த ஆற்றல், இந்த அறிவு என்றைக்கும் இருக்க போறது அல்ல. ஆகவே இருக்கிற இந்த பலத்துக்கும் சுகத்துக்கும் காலத்துக்கும் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்று தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்த தீர்மானம் எடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தன் செய்ய விரும்புகிற காரியத்தை செய்யட்டும், செய்து முடிக்கட்டும். இப்போ நம்ம ஒப்பு கொடுத்தா தான் கர்த்தர் நம்ம பயன்படுத்த முடியும், பாதுகாக்க முடியும், பலப்படுத்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை எல்லா பலத்தை நின்று செவ்மடுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தந்தை தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, உங்கள் கடந்த கால வாழ்க்கையை எப்படி நீங்க பயன்படுத்தியிருக்கு. எவ்வளவோ காலங்களை ஒருவேளை நாம் வீணடிச்சிருக்கோம், ஒன்றுக்கும் உதவாமல் வாழ்ந்திராதபடி, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதபடி வாழ்ந்திராதபடி தேவன் நமக்கு கொடுத்திருக்க இந்த அருமையான காலம். 31 சங்கீதம் சொல்றது, என் காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வயசு, நம்முடைய காலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, இந்த சுகத்தோடு, ஆண்டவர் நமக்கு தர கிருபைகளோடு, நமக்கு தந்த தாளந்துகளை நாம் பிரயோஜனப்படுத்துவோம், நற்கைகளை செய்வோம், நன்மைகளை செய்வோம். சொந்த போகாமல் முகமாக நாம் ஜெபிக்கிறதுல தொடர்ந்து நம்ம தரித்திருப்போம். ஊழியங்களை தொடர்ந்து செய்து நம்மை நம்பி ஆண்டு கொடுத்த பொறுப்புகள் ஊழியங்களை நிறைவேற்றி முடிப்போம். உன் ஊழியத்தை நிறைவேற்று, அப்படி என்று தேவனுடைய மனுஷனாகி பவுல் தீமோத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். காலத்தை பரிவர்த்தனைப்படுத்துங்கள். ஸ்தோத்திர கங்களை மூடி கரங்களை ஊற்றி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையானவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வசதியை எங்களுக்கு தந்திருக்கிறப்பா, நல்ல வசதியான வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறப்பா ஆண்டவரே, அதங்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. நாமத்துக்கு மகிமையாகவே, ராஜ்யத்தின் விருத்திக்காகவே ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா.